பேராசிரியர் கணேசமூர்த்தி, வணக்கம். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசாங்கம் பதவி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த புதிய அரசாங்கத்தினுடைய பொருளாதார பார்வை எப்படி இருக்கிறது என்று உங்களை போன்றவர்கள் பார்க்கின்றீர்கள்?
இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார பார்வை என்று வருகிற போது இதுவும் கிராமிய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதார பார்வையைத்தான் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனாலும் இந்த மற்றைய முன்னைய அரசாங்கம் தவறவிட்ட சில அடிப்படைகளையும் இவர்கள் உள்வாங்குவதற்கு திட்டமிட்டிருப்பது போல தோன்றுகிறது. ஏனென்றால் வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தமான இவர்களுடைய கொள்கை கட்டாயமாக வெளிநோக்கியதாக அமையும். ஏனென்றால் இந்த கூட்டணியிலே ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்ற படியினாலே அதிலே முக்கியமான பொறுப்புகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த பொருளாதார கொள்கை வெளிநோக்கியதாகவும் அமையும் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உள்நாட்டு நோக்கிய அல்லது விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார கொள்கையினை மாத்திரம் வைத்துக் கொண்டு எதிர்பார்க்கின்ற அந்த நிலைப்பேருடைய பொருளாதார வளர்ச்சியினை அடைய முடியாது. எனவே வெளிநோக்கிய ஒரு பொருளாதார உத்தியை கடைபிடிக்கின்ற அதே வேளை உள்நாட்டு பொருளாதாரத்தையும் உறுதிப்படுத்துகின்ற சில நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபடும் என்று நான் நம்புகின்றேன்.
இப்போ வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிக்க எந்த அளவுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் இப்போ நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் அதற்கு வந்து வெளிநாட்டு முதலீடுகள் ஓரளவுக்கு வந்து இன்றியமையாதது என்பதை தான் இலங்கையை பொறுத்தவரைக்கும் யதார்த்தம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இலங்கையின் மேல் ஒரு நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? வெளிநாட்டு முதலீடுகள் வருமா இலங்கைக்குள்ள பெரிய அளவில்?
அப்படித்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களிலே எதிர்பார்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு அளவுகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் போருக்கு பிந்தைய காலகட்டத்திலே அதிகமான வெளிநாட்டு முதலீடுகளை இலங்கை கவரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அத்தகைய ஒரு போக்கு எதிர்பார்க்கப்பட்ட அந்த இலக்கினை அடையக்கூடியவாறு இருக்கவில்லை. அதற்கு பல்வேறு காரணிகள் இருந்தன. முக்கியமாக இந்த அரசாங்கத்துடைய ஏனைய கொள்கைகள், குறிப்பாக வர்த்தகம் மீது அல்லது தனியார் துறை மீது அவர்கள் கொண்டிருந்த பார்வை, அதே போல சில நடவடிக்கைகள் மற்றும் அந்த சக்தி வளத்தினுடைய விலையேற்றம், ஊழியர்களுடைய செலவு போன்ற அதிகரிப்பு போன்ற காரணிகள், இன்னொரு காரணிகள் இலங்கையினுடைய அந்த வெளிநாட்டு முதலீட்டு உள்வருகையினை மோசமாக பாதித்தன. அதே போல ஏனைய நாடுகள் இலங்கையை விட போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாறி வருகின்ற ஒரு சூழலிலே இலங்கை குறைந்தளவு முதலீட்டைத்தான் வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் என்று சொல்லலாம், ஒரு நேர்கணியமான ஒரு சமிக்ஞையை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த சமிக்ஞை எந்தளவு தூரம் நிலைபெறியாக இருக்கும் என்பதை அரசாங்கம் எடுக்கின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படும். ஏனென்றால் உடனடியாகவே ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்த உடனேயே பொருளாதாரம் மேம்பட்டு விடும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது நீண்டகால அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டிய ஒன்று.
புதிய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டவுடன் பொருளாதாரம் தொடர்பான சில அறிவிப்புகளை வெளியிட்டார். ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும். அப்புறம் எரிசக்தி விலைகள், கேஸ் விலைகள், இப்போ சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அந்த கேஸ் சிலிண்டர்னுடைய விலை குறைக்கப்படும். பிறகு வரிகள் குறைக்கப்படும் போன்ற சில சலுகைகள் எல்லாம் அறிவித்துள்ளார். யதார்த்த ரீதியில் நாட்டினுடைய பொருளாதாரமே நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் சாத்தியமா?
இது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. ஏனென்றால் கடந்த காலங்களிலே பெட்ரோலிய பொருட்களுடைய விலைகள் நீங்கள் பற்றி குறிப்பிட்டீர்கள். கேஸ் மற்றும் பெட்ரோலியம் சம்பந்தமான பொருட்கள் இவற்றினுடைய விலைகள் உலக சந்தையிலே மிகவும் வீழ்ச்சியடைந்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியிலே இலங்கையினுடைய உள்நாட்டு சந்தையிலே அதனுடைய விலைகள் மிக அதிகமாக பேணப்பட்டன தொடர்ந்தும். ஏனென்றால் அந்த நட்டங்களை ஈடு செய்வதற்காக எனவே இந்த அரசாங்கம் வந்தவுடனேயே அவற்றை நீக்குவதாக அறிவித்திருப்பதானது மக்களுக்கு சலுகை வழங்குகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அதே வேளையிலே பணவீக்க நிலைமைகளுக்கு ஏற்ப, மாறி வருகின்ற பணவீக்க நிலைமைகளுக்கு ஏற்ப மக்களுக்கு உரிய வாய்ப்பு அல்லது ஊதியம் கிடைக்கிறதா என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இந்த விலைகள் அதிகரிக்கின்ற அதே போக்கிலே மக்களுடைய வருமானங்கள் அதிகரித்ததாக தெரியவில்லை. எனவே இதுவும் ஒரு காரணி. அரசாங்கம் இந்த விலை அதிகரிப்புக்கு ஏற்றவாறு மக்களுக்கு ஒரு ஊதிய அதிகரிப்பை வழங்க வேண்டும் என்று தீர்மானித்திருப்பது. ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் இதற்கான வளங்கள் எவ்வாறு பெறப்பட போகின்றன என்ற ஒரு பிரச்சனை வரப்போகிறது. குறிப்பாக அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் கடந்த அரசாங்கத்தை குறை கூறிய ஒரு மிக முக்கியமான விடயம் வீண் விரயங்களும் ஊழல்களும். இந்த இரண்டையும் அவர்கள் தவிர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால், குறைத்து கொள்ள முடியுமாக இருந்தால் கணிசமான நிதியினை சேமிக்கலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மறுபுறம் வரிகளை குறைப்பதன் ஊடாக வரி அந்த வரி செலுத்துபவர்களுடைய மத்தியிலே ஒரு ஊக்குவிப்பு ஏற்படுத்தலாம். வரிகள் குறைகின்ற போது அது மக்கள் வரி செலுத்துகின்ற அல்லது வரிக்கு காட்டுகின்ற அந்த துலங்கள் அதிகமாக இருக்கும். எனவே அதன் காரணமாக அதிக வரி வருவாயை பெறலாம் என்று இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறதுன்னு நான் நினைக்கின்றேன்.
பன்னாட்டு நிதி நிறுவனங்கள் இலங்கை மீதான தங்களுடைய கணிப்பீட்டை வந்து ஒரு சாதகமற்ற நிலையில் பார்த்தன முந்தைய அரசாங்க காலத்தில். இலங்கை அரசாங்கத்தினுடைய பொருளாதார மதிப்பீடு வந்து அந்த ரேட்டிங்ஸ் என்று சொல்வார்களே சர்வதேச அளவில், அது வந்து குறைக்கப்பட்டது. புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள பிறகு அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் இலங்கையினுடைய அந்த பொருளாதார கணிப்பீடு அந்த ரேட்டிங்ஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுகின்றன. ஏனென்றால் இந்த அரசாங்கம் முன்வைக்க போகின்ற, எதிர்காலத்தில் தெளிவுபடுத்த போகின்ற, அவர்களுடைய 100 நாள் வேலை திட்டத்துக்கு அப்பால் தெளிவுபடுத்த போகின்ற பொருளாதார கொள்கை, அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கை, உறுதிப்பாட்டுக்கான கொள்கை மற்றும் ஏனைய அரசாங்க அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பான விவரங்கள் வெளிவருகின்ற போது இந்த இந்த கொள்கைகளுக்கான நிதி எவ்வாறு பெறப்படுகின்றன என்ற விவரங்கள் வெளிவருகின்ற போது, அதே போல இலங்கையினுடைய நிதியியல் துறை சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது இதிலே மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
இப்போ புதிய அரசாங்கம் பொருளாதார கொள்கை திட்டங்களை வகுக்கும் பொழுது முதலீடுகளை பெற்றுக்கொள்வது, உள்நாட்டு பொருளாதாரங்களை மேம்படுத்துவது, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு வேறு என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும் என்று உங்களை போன்ற பொருளாதார வல்லுநர்கள் பார்க்கின்றீர்கள்?
முன்னைய அரசாங்கத்திலே காணப்பட்ட முக்கியமான ஒரு குறைபாடுதான், பொருளாதார ரீதியான எத்தனை சிறப்பான திட்டங்களை வகுத்திருந்தாலும் கூட அவர்கள் மனித உரிமை, தனி மனித சுதந்திரம் மற்றும் வெளிப்படை தன்மை போன்றவற்றிலே அவர்கள் கொண்டிருந்த ஈடுபாடற்ற தன்மை காரணமாகவே சர்வதேச ரீதியிலே பல அழுத்தங்களை சந்திக்க நேர்ந்தது. எனவே இந்த அரசாங்கம் அந்த முன்னைய அரசாங்கம் விட்ட பிழைகளை சரியாக கணிப்பிட்டு அவற்றுக்கு மாற்றுத்தீர்வுகளை முன்வைக்கின்ற போது, குறிப்பாக இந்த மனித உரிமை சம்பந்தமான விஷயங்களிலே சர்வதேசம் எதிர்பார்க்கின்றவாறான துலங்கல்களை, அது சர்வதேசம் எதிர்பார்க்கின்றதுக்கு என்பதற்கு அப்பால் உள்நாட்டிலே இந்த மனித உரிமை என்பது ஒரு மிக மோசமான நிலையிலே, மறுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற ஒன்று. எனவே அவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் கட்டாயமாக ஈடுபட வேண்டும். அவ்வாறு ஈடுபடுகின்ற போது அது உள்நாட்டிலே ஒரு நல்லாட்சிக்கான ஒரு பண்பாகவும் அமையும், அதே போல வெளிநாட்டு நிறுவனங்களை திருப்திப்படுத்துவதாகவும் அமையும். எனவே இந்த ஒரு பிரிகோடை நாங்கள் பார்க்க வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று பார்க்காமல் இதை உள்நாட்டிலே இந்த விஷயங்கள் கட்டாயமாக தேவை என்ற அடிப்படையிலே பார்த்து செய்கின்ற போது அது அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இவற்றைத்தான் கோருகின்றன. அவற்றை திருப்திப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உள்நாட்டிலே மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த மனித உரிமை சம்பந்தமான விஷயங்களிலே அதிக கவனத்தை அரசாங்கம் செலுத்த வேண்டி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.